இயற்கை சாதனை ஏழு பேர் என்ன அது சாதிக்க வேண்டிய அதிகாரி யாரு அப்படின்னு ஏழாம் சூத்திரத்தில் உள்ளது. நம்ம எந்த கருவியை வைத்துக் கொண்டு அதை சாதிக்க வேண்டும், அந்த கருவி அந்த சாதனம் என்ன, அந்த சாதனத்தை பற்றி சொல்கிறது எட்டாம் சூத்திரம். அந்த சாதனை நம்ம பக்கத்திலே இருக்கா உடனே எடுத்து சாதிக்கிறதுக்கு இல்ல, அந்த சாதனை பண்ண எப்படி நம்மளை வந்து அடையும், நாம தானே சாதிக்க வேண்டிய ஆளு, பசு நாம தானே, உயிர்கள் நாம தானே, உயிர்களாகிய நாம தான் சாதிக்கணும், அதுக்கு ஏற்ற சாதனம் வேண்டும், கருவி வேண்டும். அந்த சாதனை எப்படி நம்மளை வந்து அடையும், எப்போது வந்து அடையும், இதையும் அந்த எட்டாம் சூத்திரம் சேர்த்து சொல்லுது. சாதனமும் அது வரும் வழியும். இப்ப ஏழாம் சூத்திரம் என்ன சொல்லுது, சாதிக்க வேண்டிய ஆள் யாருன்னு சொல்லுது, சாதிக்க வேண்டிய அதிகாரி. எட்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது, அந்த அதிகாரிக்கு தேவையான சாதனம் எது, கருவி எது, அந்த கருவி எந்த வழியாக வரும், ஆக சாதனமும் அது வரும் வழியும். அது எட்டாம் சூத்திரத்துடைய கருத்து. என்ன ஒன்பதாம் சூத்திரத்துடைய கருத்து என்ன அப்படின்னா, சரி அது ஒரு வர வேண்டிய வழியில் அந்த சாதனம் வந்து சேர்ந்தாச்சு, இந்த சாதிக்க வேண்டிய ஆள் இருக்கானே இந்த ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு அந்த கருவி கிடைச்சாச்சு. என்ன எந்த கருவியை கொண்டு இந்த ஆன்மா பாசத்திலிருந்து நீங்கி பதிய போய் சேரணுமோ அந்த கருவி வரவேண்டிய வழிப்படி இந்த ஆன்மாவுக்கு வந்தாச்சு. சரி இப்ப இந்த கருவியை வைத்துக் கொண்டு, இந்த சாதனத்தை வைத்துக் கொண்டு, இந்த காரியத்தை இந்த ஆன்மா எப்படி சாதிக்கிறது, இந்த சாதனத்தை பயன்படுத்தி இந்த கட்டு நிலையிலிருந்து வீட்டு நிலைக்கு எப்படி இந்த ஆன்மா செல்கிறது, அதை சாதிக்கும் முறை எப்படி சாதிக்கிறது, அந்த சாதிக்கும் முறையை சொல்வதுதான் எனது ஒன்பதாம் சூத்திரம். சரிதானா? ஆக இதுல பூரம் பாருங்க, ஏழு எட்டு ஒன்பதுல பாருங்க, சாதிக்க வேண்டிய ஆள் யார், ஏழாம் சூத்திரம். அந்த சாதிப்பதற்கு தேவையான கருவி என்ன, அந்த கருவி எப்படி வருகிறது, எட்டாம் சூத்திரம். அது வந்த பிறகு அந்த கருவியை கொண்டு இவன் எப்படி சாதிக்கிறான் அப்படின்னு சொல்வது ஒன்பதாம் சூத்திரம். ஆக அந்த சாதனம் தானே திருப்பி திருப்பி வருது, எனவே அந்த மூணு சூத்திரம் சாதனையல் அப்படின்னு வச்சாங்க. என்ன சரி இப்படி சாதித்ததனாலே என்ன சாதிச்சாயா, இந்த ஆன்மா எல்லாம் சாதிச்சு முடிச்சாச்சு, அதுக்கு தேவையான சாதனம் வரக்கூடிய வழிபடி வந்தாச்சு, வந்து ஒன்பதாம் சூத்திரத்தில் விளக்குற மாதிரி பாசத்திலிருந்து நீங்கி பதிய போய் சேர்ந்தாச்சு, ஆக சாதித்து முடிச்சாச்சு. சாதித்து முடித்ததனால் இந்த ஆன்மா பெறக்கூடிய பயன் என்ன, அதை சொல்வதுதான் பயனியல். பயனியல் அதுதான், அத மூன்று சூத்திரங்கள்ல சொல்றார் பயனை. அப்ப மூன்று பயன்களா அப்படின்னா இல்ல, ரெண்டு தான். ஒன்று என்னன்னா, ஒரு பெரிய பயன், இவன் பாசத்திலிருந்து விடுபட்டு இருக்கான் இந்த ஆன்மா, பாச நீக்கம் அது ஒரு பயன், அதை சொல்வது பத்தாம் சூத்திரம். பாச நீக்கமாகிய பயனை சொல்வது பத்தாம் சூத்திரம். பாசத்திலிருந்து நீங்க எதை பெற்றிருக்கான், சும்மா தனியாவா இருக்கான் இல்ல, சிவத்தை பெற்றிருக்கான், சிவ பேரு, அந்த சிவ பேராகிய பயனை சொல்வது பதினோராம் சூத்திரம். அப்ப சிவத்தையே பெற்றாச்சு, இன்னும் விஷயம் இல்லையா, அப்ப பன்னெண்டாம் சூத்திரம் என்னதான் சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும் இல்லையா. பன்னெண்டாம் திருமணம் என்ன சொல்லிருக்கு, அதுதான் அப்படி ஒரு நிலை ஒற்றுமை பாருங்க, பன்னெண்டாம் திருமணம். இப்படி பாச நீக்கமும் சிவ பேரும் பெற்ற ஆன்மாக்கள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அந்த சீவன் முத்தர்களுடைய இயல்பு தான். முத்தி அடைந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு தான் வைங்க, அப்போ அவர்களுக்கு சீவன் முத்தர்கள் பேரு, அவருடைய நிலைக்கு சீவன் முக்தின்னு பேரு. எல்லாம் முக்தி தான், இது ஒண்ணு கொஞ்சம் குறைஞ்ச முக்தி நினைக்க வேண்டாம். எழுதக்கூடிய லட்சியத்தை எழுதியாச்சு, சாதிச்சாச்சு, பாச நீக்கம் சிவ பேரு, மும்மலங்களை விட்டு அவர்கள் லிங்காச்சு, சிவருமானோடு ஒன்றாக கலந்தாச்சு அவங்க. ஆனாலும் அவர்கள் இந்த எடுத்துள்ள உடம்பு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கணும்னு வினை இருக்கும், அதுவரை அந்த உடம்பு இருக்கதானே செய்யும், அதனால அப்படி வாழ்கின்றார்கள். அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், சிவத்தை அணைந்தவர்கள், அணைந்தவர்கள் சார்ந்தவர்கள், அந்த அணைந்தோர் தன்மை கூறுவதுதான் பன்னெண்டாம் சூத்திரம். ஆக அதுவும் பயனில் இருக்கின்றது. ஆக இப்படி அந்த அமைப்பு இருக்கின்றது. என்ன இதை நான் எப்பவும் முதல்ல சொல்லிடுவேன், இப்ப முதல் சூத்திரத்தை கொஞ்சம் தொடங்கிட்டேன், ஆனால் அதை சொல்லாம இருக்கக்கூடாது, நூல் தொடர்ச்சி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக முதல் சூத்திரத்திலே நாம் பார்த்து வந்த செய்தி என்னவென்றால், இந்த உலகமானது தனக்கு ஒரு கடவுளை உடையது. ஏனென்றால் இவ்வுலகம் மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய காரிய பொருள். அது காரிய பொருள் என்பதற்கு என்ன காரணம் என்றால், அது அவன் அவள் அது என்று அவைவ பகுப்புடையது, பலமாகவும் சடமாகவும் இருப்பது, சுட்டி அறியப்படுவது. இந்த மூன்று காரணங்களாலே இவ்வுலகம் ஒரு காரிய பொருள். ஆகவே அது மூன்று தொழில்களை உட்படும். ஆகவே அந்த மூன்று தொழில்களை அது உடையதனாலே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட, தோன்றியேன்னு சொல்லாம தோற்றியேன்னு சொல்லியிருக்கார், ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பொருள்ங்கிறதுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன், திதியேன்னு சொல் போட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச சொற்களா தான் வரும், நம்ம திதியெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, திதியெல்லாம் வைக்கணும் நம்ம வந்து. திதின்னா அந்த நாள், சாந்திரமான அடிப்படையிலே பிரதமை, துதியை, திருதியை இப்படி வச்சிருக்கோம், சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமின்னு வச்சிருக்கோம். அந்த திதிக்கும் இந்த திதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க நினைப்பீங்க. என்ன செய்ய, அப்படிதான் இருக்கு. நம்ம பாடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிய பொருள் இருக்கின்றது. நான் என்ன செய்யட்டும், என்ன ஒன்னையாவது ஒரு பொருத்தமா சொல்ற மாதிரி தெரியல சார். எல்லாத்துக்கும் ஒரு தனி பொருள் சொல்லிடுறேன்னா அப்படிதான் இருக்கு. திதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரத்துல திதினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உள் பொருள். உள் பொருள்னா என்ன, உள்ள பொருள், அவ்வளவுதான். அதுல வேற ஒன்னும் விசேஷமா ஒன்னு அர்த்தம் இல்ல. உள் பொருள், தோற்றுவிக்கப்பட்ட உள் பொருள். என்ன சார் தோற்றுவிக்கப்பட்ட பொருள்னு சொல்லிட்டு முட்டுப்புள்ளி வச்சுட்டு போவீங்கன்னா, அதுல உள் பொருள் கேள அப்படின்னா அதுல ஒரு சர்ச்சை வருது. என்ன செய்ய, என்ன அப்படின்னா, இந்த உலகம் இல்லாத பொருள் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையவே கிடையாது, அது இல்லாத பொருளாக சொல்றாரு. இந்த உலகத்துல இருந்துகிட்டே அவர் சொல்றாரு, அதான் அதுல பெரிய வேடிக்கை. என்ன உலகம்னு ஒரு பொருளே இல்லையா அப்படிங்க. உடனே அவனை நாம என்னப்பா இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டா, அடுத்த இன்னொருத்தர் வந்துடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இவன் கிடக்கான் சார், இவன் ஏதாவது வேண்டாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்ற மாதிரி இல் பொருள் கிடையாது உலகம், என்ன அது வந்து இல்லாத பொருள் சொல்லக்கூடாது அப்படிமா. அப்ப சரி நம்ம கட்சி வந்துட்டியா, உள் பொருள்யா போருங்க அப்படிமா. நீங்க சொல்லுதும் தப்பு, அவன் சொல்லுதும் தப்பு, அவன் இல் இல்லாத பொருள் சொல்லுதும் தப்பு, நீங்க உள்ள பொருள் சொல்லுதும் தப்பு. உலகம் உள்ள பொருளும் இல்ல இல்லாத பொருளும் இல்லைன்றதான். இதுல முதல்ல உள்ளவனே எவ்வளவோ கோயில் கட்டி கும்பலாம் போல இருக்கு நமக்கு. என்ன அவன் இல்லாத பொருள் சொன்னதே நமக்கு விசித்திரமா இருக்கு. இவன் வந்து அது உள் பொருளும் அல்ல இல் பொருளும் அல்ல ஒன்றும் அல்ல போங்கையாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு கருத்து வச்சிருக்கான். யாரும் இதுல வந்து யாரையும் நம்ம வந்து கோமாளின்னு நினைச்சிட முடியாது. என்னன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கான் பாருங்க. அடுத்தான ஒருத்தன் வாரான், இது சார் நீங்க வந்து ஒன்னும் தப்பா நினைச்சிடாதீங்க, முதல்ல சொன்னா பாருங்க அவன் சொன்னது தப்பு, இல்லாத பொருள் இல் பொருள்னு சொன்னா அது தப்பு. அடுத்தால ஒருத்தன் சொன்னா அது உள் பொருளும் கிடையாது இல் பொருளும் கிடையாதுன்னா அது அதை விட தப்பு. அப்ப நீயாவது நான் சொல்றத ஒத்துக்கிறதாப்பா அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்லுங்க தப்பு சார் அப்படின்னா. என்ன அப்படின்னா, முதல்ல உள்ள என்ன சொன்னா உலகம் இல் பொருள்னா அது தப்பு. என்ன அப்ப உள் பொருள்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் பொருங்க. அடுத்தாலும் என்ன சொன்னா அது உள் பொருளும் இல்ல இல் பொருளும் அல்லன்னா அது ரொம்ப தப்புட்டான். அப்ப நாங்க சொல்லுதான்பா உலகம் உள் பொருள் தான் சொல்லுதான் ஒத்துக்கியா, நீங்க சொல்லுது தப்பு. அப்ப என்ன, அது உள் பொருளும் ஆகும் இல் பொருளும் ஆகும். ஆமா ரெண்டாவது என்ன சொன்னா, உள் பொருளும் அல்ல இல் பொருளும் அல்லனா இவ சொல்லுங்க அது உள் பொருளும் தான் இல் பொருளும் தான். பாருங்க இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கான். என்ன அப்ப என்ன செய்யறது, இப்படி ஆட்களெல்லாம் வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கு. இவர்கிட்ட நம்ம உலகம் உள் பொருள் தான் சொல்லியாக வேண்டியிருக்கு. அதனாலதான் தோற்றிய பொருளேன்னு வெறுமனை சொல்லாம தோற்றிய உள் பொருளேனர், தோற்றுவிக்கப்பட்ட உள் பொருளேனர். உள் பொருள்ங்கிற அர்த்தத்துலதான் திதியேன்னு போட்டிருக்காரு. இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இது உள் பொருள் சமா சொல்றது அப்படின்னா, முதல்ல சொல்றது யாருன்னா மாத்துமிகர் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. கேள்விப்படாத மதமா இருக்குன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், பௌத்த மதத்துல ஒரு பிரிவு. நம்ம பௌத்தர்கள்னா ஏதோ புத்தர்கள் சிறைய வச்சு கும்பிடுவார்கள் அந்த அளவுதான் நமக்கு தெரியும். அந்த சமயத்துக்குன்னு கொள்கை இருக்குல்லவா, அந்த கொள்கையை நம்ம படிச்சோம்னா அதுல என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குன்னு தெரியும். அதுல வந்து மாத்திமிகம்னு ஒரு பிரிவு. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம்லாம் இல் பொருள் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது, சூனியம் தான் எல்லாம் அப்படிங்காங்க. அவனுக்கு சூனியவாதின்னு பேர். அவன் ஏன்னா அவனுடைய கொள்கை சூனியவாதம். ஆமா எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறான். என்ன விரக்தியோ தெரியல வாழ்க்கையில, ஆனா இல் பொருள் தான் அவன். அப்ப நம்ம சொல்றோம் இப்ப இல் பொருள் வச்சுக்கோ, இந்த உலகத்தை நீ பார்க்க இல்ல பார்க்க, ஆனா அது வெறும் தோற்றம் தான், அது இல் பொருள் தான். உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இல் பொருளுக்கு இந்த வெறும் தோற்றம் கூட அமையதுக்கு சாத்தியம் இல்ல. ஒரு தோற்றம் மாதிரி இருக்குனாலே அது உள் பொருளா தான் இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இல் பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம், முயல் கொம்பு. அது என்னைக்காவது உண்டாச்சா, இப்ப எங்கேயாவது இருக்கா, இந்த வருங்காலத்திலேயாவது முயல் கொம்பு முளைக்க போதா, கிடையவே கிடையாது. அது இல் பொருள் இல்லையா, அதுக்கு ஒரு நாளும் தோற்றம் கிடையாது. கொம்பு இருக்க மாதிரி ஒரு நாளும் ஒரு தோற்றம் காட்டாது. ஆக இல் பொருளுக்கு தோற்றமே கிடையாது, ஆனால் இவ்வுலகம் காணப்படுகின்றது, தோற்றம் அளிக்கின்றது காணப்படுகின்றது. எனவே அதை இல் பொருள் சொல்வது பொருந்தாது, நீ போயிட்டு வா அப்படின்னு அவன் அனுப்பியாச்சு. இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது எனவே நீ இல் பொருள் சொல்வது பொருந்தாது, நீ போ அப்படின்னாச்சு. அவன் போனா அதோட பிரச்சனை, அடுத்தவன் இவனுக்கு மேலாம் இருக்கான். அவன் உள் பொருளும் சொல்லக்கூடாதுங்க இல் பொருளும் சொல்லக்கூடாதுங்க, ஒன்னும் சொல்ல விட மாட்டேங்கான். அப்ப அவன் ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவன் வந்து சொல்றான், அவனை நல்லா மறுத்தேங்க, யார மாத்திமிக்கான, அவன் நம்மளை பாராட்டு, நமக்கு சர்டிபிகேட் கொடுக்காம மாத்திமே நீ ரொம்ப நல்லா மறுத்தேங்க சார், அவன் இல் பொருள் சொல்லிட்டு பொருத்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கான், நல்லா மறுத்தேங்க. இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது ஆனா உலகத்துக்கு தோற்றம் இருக்கு, எனவே அதை நீ அதை இல் பொருள் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வச்சு ரொம்ப நல்லது. அப்ப இல் பொருள் இல்ல நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா, நாங்க அது போக அடிஷனலா ஒரு பாயிண்ட் தானே சொல்லுதோம், இல் பொருள் இல்ல நீங்க சொன்னீங்க, நாங்க அது கூட உள் பொருளும் இல்லைன்னு சேர்த்து சொல்லுதோம் அப்படிங்க அவன். என்ன ஆக இவ்வளவு தூரம் சிந்திச்சு நீங்க, இன்னும் கொஞ்சம் ஒருபடி முன்னேறி எங்க லெவலுக்கு வரக்கூடாதா அப்படிங்க, அதான் அவன் லெவலுக்கு நாம போகணுங்க. என்ன உள் பொருளும் அல்லன்னு சொல்லுங்க சார் அப்படிங்க. இப்ப கேட்க, அது என்னப்பா இல்பொருள் அல்லன்னா ஒரு காரணத்தோட சொன்னோம், இல்பொருள் ஒரு நாளும் காட்சிப்படாது இந்த உலகத்தான். அப்படி இல்ல, உலகம் நல்லா தெளிவா தெரியுது, எனவே அதை இல்பொருள் சொல்லக்கூடாதுன்னு. நீ என்னடா ஊழ்பொருள் சொல்லக்கூடாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுங்க. நீ அப்ப உள்பொருள் எப்படி சொல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அப்ப அவங்க ஒரு கேள்வி இருக்கான் நம்மள, தோற்றம் இல்லை என்ன, நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல தோற்றம் கிடையாது அப்படின்னாலே நீங்க என்ன சொன்னீங்க, அது இல்பொருள் சொல்லக்கூடாதுன்றீங்க இல்லையா. ஏன்னா தோற்றம் கிடையாதுனாலே இல்பொருள், தோற்றம் இருக்கு அப்படின்னா அது உள்பொருள் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள்பொருள் சொன்னீங்கன்னா நாம அப்படிதான் சொல்றோம், உள்பொருள் தானே சொல்றோம். உள்பொருள் சொன்னீங்கன்னா உள்பொருள் தோன்றணும்னு என்ன அவசியம் வந்தது, அதான் ஏற்கனவே உள்ள பொருள் ஆச்சு, பிறகு அது தோன்றதுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி, நல்ல சிந்தனையாவது நமக்கு தெரியுது இல்லையா. அவ சொல்றான் உலகமே இல்லாத பொருள் சொல்லிட்டு போயிட்டான். அவனை நீங்க நல்லா மறுத்தேங்க, எப்பா இல்லாத பொருள்னா அது ஒரு நாளும் தோன்றாதுப்பா, ஆனா உலகத்துக்கு தோற்றம் காணப்படுகின்றது, தோற்றம் காணப்படுகின்றதுன்னு நீங்க சொல்றத நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிடுறோம் அப்படிங்க. தோற்றம் காணப்படுகிறது நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிடுறோம், தோற்றம் காணப்படுவதனால அதை இயல் பொருள்னு சொல்லக்கூடாது, தோற்றம் காணப்படுவதனால அதை உள்பொருள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள பொருள்னா அது ஏன் தோன்ற வேண்டும், ஏற்கனவே உள்பொருள் என்றால் அது ஏன் தோன்ற வேண்டும் இல்லையா. எனவே தோற்றம் காணப்படுகிறது என்பதை நீ சொல்லி நாங்கள் உடன்படுகின்றோம், நூற்றுக்கு நூறு உடன்படுகின்றோம். தோற்றம் காணப்படுகின்றது சொன்னாலே அதை இல்பொருள் சொல்வது தவறு, ஏன்னா இல்பொருளுக்கு ஒரு நாளும் தோற்றம் காணப்படாது. உள்பொருள் சொல்வதும் தவறு, ஏனென்றால் அது ஏற்கனவே உள்ள பொருள்னா அது ஏன் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு என்னோட மடக்கிட்டானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தகுந்த பதில் இருக்கு. என்ன இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுப்பா, உனக்கு அனுபவத்துல புரியும்னா நம்ம சொல்லி அவனை அனுப்பல, அவனுக்கு சரியான பதில சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, உள் பொருளுக்கு இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது, உண்மைதான். முயல் கொம்பு இல் பொருள், அது ஒரு நாளும் தோன்றாது, சரி. ஆனா நீ என்ன சொல்ற, உள் பொருளுக்கும் அப்படித்தான் தோற்றம் கிடையாதுங்க, ஏன்னா அது ஏற்கனவே உள்ள பொருள்னா அது தோன்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு நீ கேட்க. ஆனா நாங்க சொல்றோம்ப்பா, நல்லா கேட்டுக்கோ, உள் பொருளா இருந்தாலும் அதுவும் தோன்றும், அதற்கும் தோற்றம் உண்டு அப்படின்னு நம்ம ஓங்கி அடிச்சிருந்தோம். நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிரண்டல, இந்த கேள்வியெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்து தான் நம்ம கருத்தை வச்சிருக்கோம். முடிந்த முடிவு இது பேரு, எல்லா கேள்விகளுக்கும் விட இருக்கு. இப்ப நீ சொன்ன உடனே நாங்க என்னமோ குழம்பிட்டோம் நினைக்காதப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன நீ சொல்ற, இல்பொருளுக்கு தோற்றம் கிடையாது சொன்ன பாராட்டினா சரி, ஆனா நீ ஒரு கேள்வி கேட்ட, அது ஏற்கனவே உள்ள பொருள்னா அதுக்கு தோன்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது இல்லையா. உலகத்திற்கு தோற்றம் உண்டு, அப்ப அது உள் பொருள்னா அது தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை, எனவே உள் பொருள் சொல்வது தப்பு அப்படின்னு நீ சொல்ற. ஆனா நாங்க தெளிவா வச்சிருக்கோம், உலகம் உள் பொருள் தான், உள் பொருளா இருந்தாலும் அது தோன்றும், அதுக்கு தோற்றம் உண்டு அப்படிங்கும். அப்ப கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பான், என்னையா அது ஏற்கனவே உள்ள பொருள்னா அது தோன்ற வேண்டிய அவசியம் என்ன, அதான் ஏற்கனவே இருக்க, அப்ப அது தோன்றும்னு சொன்னா அது பொருந்தாத அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் அவனை நிறுத்தி ஒரு பதில சொல்றான், அவனுக்கு உலகம் ஏற்கனவே உள் பொருள் தான்ப்பா, ஆனாலும் அது தோன்றும்னு சொல்றமே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலையை அடைகின்றது, அதுதான்ப்பா தோற்றம் அப்படின்னு. அதே மாதிரி தோற்றம் சொன்ன பிறகு கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் இந்த உலகம் மொத்தமா அழியும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா முத்தொழில் சொல்லியிருக்கோம், தோற்றம் இருப்பு அழிவு. அந்த மாதிரி அழிவும் என்ன தெரியுமா, அதுவும் ஒரு நிலையிலிருந்து முதலில் இருந்த நிலைக்கு போய் செய்வது தான். ஆக தோற்றமும் அழிவும் சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரையிலே தோற்றமும் அழிவும் நிலை வேறுபாடுகள் தான். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை தோற்றம் என்றால் இல்லவே இல்லாத பொருள் புதிதாக வந்து அப்படியே தோன்றுகின்றது என்று அர்த்தமில்லை. அதுபோல் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை அழிவு என்றால் இருக்கின்ற ஒரு பொருள் இல்லாமலே போய் அழிந்து விட்டது என்று அதற்கு அர்த்தமில்லை. சைவ சமயத்தை பொறுத்தவரையில் தோற்றமும் அழிவும் நிலை வேறுபாடுகள் தான், நிலை வேறுபாடுகள் தான். ஒரு நிலையிலிருந்து முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு செல்கிறது, அப்புறம் திருப்பி இரண்டாவது நிலையிலிருந்து முதல் நிலைக்கு போய் திரும்பிடுது கேட்டீங்களா. அப்ப வந்து அவன் கேட்கிறான், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கே வருவோம், நம்ம வந்து சித்தாந்தத்தை உதாரணம் பார்த்துட்டு பார்த்தா தான் எளிது. என்ன பானை எடுத்து விடுவோம், திருப்பி திருப்பி அந்த பானை தான் நமக்கு கிடைச்சது. அந்த பானை அது தோன்றுவதற்கு முன்பும் இருந்தது சித்தாந்தப்படி. ஏன்னா எந்த ஒரு பொருளும் அப்படித்தானே, பானை தோன்றதுன்னா இன்னைக்கு பானை செஞ்சிருக்காங்கன்னா நேத்துல அந்த பானை இல்லை அப்படின்னு சித்தாந்தம் சொல்லாது. நேற்றும் அந்த பானை இருந்தது, அதுக்கு முன்பும் இருந்ததுன்னா சைவ சித்தாந்தம். இருந்ததுன்னா நாம உடனே சொல்லுவோம், இருந்ததுன்னா அது தெரியலையே சார், வெறும் மண்ணா தானே இருந்தது. அந்த மண்ணை நீங்க முதல் காரணம் தானே சொல்லியிருக்கீங்க, அதுல இருந்து தானே பானை தோன்றுதுங்க. இப்ப என்னடா தோன்றதுக்கு முன்னாடி அது இருக்குங்க, இது என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, தோன்றதற்கு முன்னாலே அந்த பானை அந்த மண்ணில் தான் இருந்தது. என்னன்னா பார்த்தா தெரியாது, அதனால நமக்கு நம்ம வந்து இல்லையே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தால் தெரியாது, அதுதான் அந்த நிலை. பார்த்தால் தெரியாத நிலைன்னு ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையில அது இருந்திருக்கு. அதைத்தான் உண்மையான நிலைன்னு சொல்றோம். அத சூக்கும நிலை அப்படின்னு சொல்வார்கள். சூக்கும நிலை நிலையை வந்து அவத்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நூல் படிக்கும் போது அதுல ஒவ்வொரு பெயர் வந்ததுன்னா மூடி வச்சிடக்கூடாது. எல்லாம் நம்ம படித்த விஷயம்தான். 15 நாள் இங்க நம்ம படிக்கும் அப்படின்னா எந்த நூலனாலும் நம்மளால போய் படிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு இருக்கணும். அவத்தைனா என்னது நிலை, அவஸ்தை அப்படிங்கிற சொல்லுதான் அவத்தைன்னு சொல்றோம். அவஸ்தைனாலே நம்ம துன்பம்னு பொருள் வச்சுட்டோம். ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் துன்பமா இருக்குன்னு ஒரு வேகத்தில வச்சுட்டாங்க கூட தெரியுது. ஆனா அவஸ்தைனா நிலை, அவ்வளவுதான். என்ன சூக்கும நிலைன்னு ஒரு நிலை. அந்த நிலையில பார்த்தோம்னா அந்த காரிய பொருள் புலப்பட்டு தோன்றாது. இந்த பானையை தான் எடுத்துக்கிட்டோம், மண்ணை பார்த்தோம்னா அது புலப்பட்டு தோன்றாது. அது இன்னைக்கு தயாரிச்சிருக்கிற ஒன் ஆன் ஸ்ட்ராங் மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தாலும் தெரியாது. என்ன எந்த நுண்ணோக்கி கை வச்சு பார்த்தாலும் தெரியாது. அது ஏன்னா அது ஆற்றல் ரூபமாகத்தான் அங்கே இது அதிலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றல் ரூபமாகத்தான் இருக்கும். சரி, அப்படி ஆற்றல் ரூபமா அந்த பானை இருக்கு, புலப்பட்டு தோன்றாமல் இருக்கு மண்ணில. சரி, அப்ப அது எப்போ அது பானை ஆகுது? அந்த துணை காரணமாகிய தண்டு சக்கரம், நிமித்த காரணமாகிய குயவன், இதெல்லாம் சேர்ந்து அந்த முதல் காரணமாகிய மண்ணை கூட்டி காரியப்படுத்தும் போது அந்த சூக்கும நிலையில் இருந்த அந்த பானை கண்ணுக்கு புலப்பட்டு தோன்றக்கூடிய ஒரு தூள நிலையை அடைகின்றது. தூள நிலைனா வேற ஒண்ணும் இல்ல, கண்ணுக்கு நல்ல தெளிவா தெரியக்கூடிய நிலை, பொறிகளால் உணரத்தக்க நிலை, அப்படி ஒரு தூள நிலையை அடைகின்றது. ஆனா அப்பந்தான் நம்மளால என்ன சொல்றான், இப்ப நாயா பானை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இல்லையான்னு சொல்றான். நாம என்ன சொன்னது மருத்துவம், அது வரதுக்கு முன்னூட்டி அது இருந்திருக்கு, அதெல்லாம் இல்ல சார் போட்டு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கல அப்படிங்க. அப்ப சொல்றோம் இந்த பானை வந்து மண்ணில முதல்ல இல்ல, என்ன இப்பதான் புதுசா வந்தது நீ சொல்றியா, ரொம்ப நல்லது. அப்ப நீ தண்ணியில இருந்தும் பானையை கொண்டு வா அப்படிங்க. மண்ணு வேண்டாம், மண்ணுக்கு பதில் வெறும் தண்ணி மட்டும் வச்சுக்கோ, போட்டு சக்கரத்தை போட்டு சுத்திக்கிட்டே இரு, பானை வரட்டும் அப்படிங்க. மெய்கண்டார் கேட்க, என்ன அப்ப தண்ணியிலிருந்து ஏன் பானை வரவில்லை? அதிலே பானை சூக்கும ரூபமாக இல்லை, எனவே வரவில்லை. மண்ணில இருந்து மட்டும் பானை எப்படி வருது? ஏன்னா மண்ணில அந்த பானையானது சூக்மரூபமா இருக்கு. எனவே இதுல நம்ம பெறப்படுத்த முடிவு என்ன, காரியங்கள் எல்லாம் தத்தம் முதல் காரணத்தில் சூக்கும நிலையிலே இருக்க வேண்டும். இருந்தால்தான், அப்படி இருந்தால்தான் துணை காரணமோ நிமித்த காரணமோ சேரும் போது புலப்பட்டு தோன்றக்கூடிய தூள நிலையை அடையும். சரிங்களா? அதான் அதான் சொல்வார் சிவஞான சுவாமிகள், நெல் விதையிலிருந்து நெற்பயிர் தான் நீளும். என்ன பாக்க மரம் தோன்றுமா நெல் விதையிலிருந்து அப்படிம்பார். என்ன ஏன்னா நெல் விதையில தான் அந்த நெற்பயிர் சூக்கமா இருக்கு, பாக்க விதையில அது பாக்க மரம்லாம் சூக்கமா இருக்கு, அப்புறம் அங்கே இருந்து நெல் எப்படி தோன்றும் இல்லையா? எனவே காரிய பொருள் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னா இல்லாம இருந்து ஏதோ புதுசா தோன்றுகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது தன்னுடைய முதல் காரணத்திலே, என்னால ஞாபகம் முதல் காரணத்துல நிமித்த காரணத்துல இல்ல, கோயமண்ட பானை சூக்கமா இல்ல, மண்ணில இருக்கு முதல் காரணத்துல. அந்த காரிய பொருள் எல்லாம் முதல் காரணத்திலே சூக்கும நிலையிலே இருக்கின்றன. அதுக்கு அந்த நிமித்த காரணம் வரணும், அவன் ஒரு கருவியை கொண்டு வருவான், துணை காரணத்தை கொண்டு வருவான், வந்து அவன் வேலை சொல்லிற்படுத்தும் போது அந்த சூக்கும நிலையில இருப்பது தூள நிலைக்கு வருது. அந்த தூள நிலை கொண்டு வருவதற்கு தான் அவனுக்கு காசு இல்லையா, அதை கொண்டு வரக்கூடிய வன்மை அவன்கிட்ட இருக்கு. ஏன்னா தூள நிலைக்கு வரும்போதுதான் அந்த பானை நம்ம பயன்படுத்த முடியும், சூக்கும நிலையில இருந்து நமக்கு பயன் இல்லையே. அதுபோல நமக்கு உலகத்தின் பயன்பாடு எப்போது கிடைக்கின்றது, இந்த உலகத்தை நாம் எப்போது அனுபவிக்க முடிகின்றதுன்னா நிமித்த காரணம் இருக்கானே, இங்க குயவன் மாதிரி அங்க ஒருத்தன் இருக்கான், நிமித்த காரணம் இருக்கானே அந்த இறைவன், அவனுக்கு துணை காரணம் என்ன, அவன் ஏதாவது சக்கரம்லாம் வச்சிருக்கானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வேற எந்த துணை காரணமும் வேண்டாம். என்ன ஏன்னா துணை காரணமும் போறோம், அதை அதை செய்யறது யாரு வேணும் அப்படி கேள்வி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பானைக்கு தான் தண்டு சக்கரம் துணை காரணம் ஒழிய, அந்த தண்டு சக்கரத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு காரிய பொருள் தான். ஏன்னா உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளும் காரிய பொருள் தானே. அப்புறம் அவனுக்கு ஒரு நீங்க துணை காரணம் சொன்னீங்க, அது எதுல இருந்து தோன்றுச்சு, அதே யாரு தோன்றுச்சான்னு போயிட்டு இருக்கும். அவனுக்கு துணை காரணம் யாரு அப்படின்னா அவனுடைய ஆற்றல் தான், அவனுடைய அறிவு ஆற்றல், அறிவாகிய ஆற்றல் தான். அதைத்தான் சக்தின்னு சொல்றோம். அந்த சக்தி தான் அவனுக்கு துணை காரணம். அந்த சக்தியை வச்சுட்டு அவன் என்ன செய்யறான், பெரிய வேலை செய்யறானா, இந்த வெயிட் லிப்ட் அது இதெல்லாம் தூக்குதாங்களே, தூக்கி அப்படியே கலைச்சு கீழே போட்டு கலைச்சு போய் உட்காருதாங்களே, அந்த மாதிரியான ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நினைப்பு தான். முதல் காரணத்தில் இருந்து இந்த உலகங்கள் எல்லாம் இப்படி எப்படி தோன்றட்டும், இந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன மாதிரி உடல்கள் எல்லாம் பொருந்தட்டும் அப்படின்னு நினைக்கிற அவ்வளவுதான் அந்த சங்கல்பம். அதான் சங்கல்பம் எண்ணம், அந்த நினைவு ஆற்றலே, அதை சிந்திக்கிற ஆற்றலே எல்லா காரியமும் நடக்கும். ஆக அவனுக்கு துணை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி தான். என்ன ஆக இந்த உலகமானது உள் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடுறோம். அவன் பெரிய ஆள், அவன் பௌத்தர்கள் சௌத்ராந்திகங்கிறவன். அவன் உள் பொருளும் கிடையாது இல் பொருளும் கிடையாதுன்னு சொன்னான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் சௌத்ராந்திகன். இந்த ஆமா இந்த சூத்திரங்கள்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு முடிவு கேட்டான் புத்தர்கிட்ட. சூத்திரங்களின் முடிவு கேட்டதுனால சௌத்ராந்திகம் சொல்லி சிவஞான சுவாமியில அருமையா சொல்வார், ஒவ்வொரு பிரிவுக்கும் காரணம் சொல்வார். என் மாமாட்டத்தில் படிச்சுக்கோங்க. அவன் வந்து சிந்தனையில ரொம்ப கட்டிக்காதவன். சித்தியார் சித்தியாரில் வந்து அவனுக்கு தான் நிறைய பாட்டு இருக்கு பரபக்கத்தில். சௌத்ராந்திகளுக்கு தான் ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. ஏன்னா அவன் நல்லா சிந்திக்காமன், கேள்விகள் நல்லா கேட்பான். கேட்டான் பார்த்தீங்களா, உலகம் தோன்றுகின்றது எனவே அதை இல் பொருள்னு சொல்லுது தப்பு அப்படின்னு நீங்க அருமையா சொன்னீங்க. அதே தான் நாங்க சொல்லுதோம், உலகம் தோன்றுகின்றது எனவே அதை உள் பொருள்னு சொல்லுவதும் தப்பு. ஏற்கனவே உள்ள பொருள்னா அதை ஏன் தோன்றணும் அப்படின்னு என்ன அருமையா கேள்வி கேட்டா பாத்தீங்களா. அப்ப நாம சொன்ன தெளிவா இருக்கும் நம்ம கொள்கையில, அது உள் பொருள் ஆயிருந்தாலும் அது தோன்றும்பா. ஏன்னா தோன்றம்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க தோற்றம்னு சொல்லுவது என்னன்னா ஒரு நிலை வேறுபாடுதான். புலப்படாத நுட்பமான நிலையிலிருந்து புலப்படக்கூடிய தெளிவான நிலையை அடைதல், அதுதான் தோற்றம். பிறகு அந்த காலத்திலே அந்த நிலையிலே கொஞ்ச காலம் இருக்கும், அதான் நிலை பேரு. அதுக்கப்புறம் அந்த புலப்படக்கூடிய நிலையிலிருந்து புலப்படாத பழைய நிலையை போய் ஒடுங்கிரும், அதுதான் அழிவு. திருப்பி தோன்றணும்னா தோண்டிக்கலாம். ஏன்னா முதல் காலத்தில் ஒடுங்கிருக்கு, திருப்பி தோற்றணும்னா தோன்றிடும், மீள தோன்றணும்னா தோன்றும் சொல்லி. ஆகவே நீ தோன்றுகின்றது என்பதனால அதை உள் பொருள் நீ மறுக்காத, அது உள் பொருள் தான் அப்படின்னா. அடுத்தால ஒரு அண்ணாச்சி வந்தானே, என்ன நல்லா மறுத்தீங்க சார் என்ன, ஆனா நீங்க உள் பொருள் சொல்றது ஒத்துக்கிட்டோம், ஆனா நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்கிட்டோம்ல, அது மாதிரி நாங்க சொல்றது நீங்களும் ஒத்துக்கோங்க. அது இல் பொருளும் தான், அது உள் பொருளும் தான் இல் பொருளும் தான் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் சார் அப்படிங்க. நீங்க உள் பொருள் சொல்றது நாங்க ஒத்துக்கிட்டோம், நாங்களும் இல் பொருள் சொல்றதை ஒத்துட்டு போங்க சார், எதுக்கு ஒரே பிடிவாதமா இருக்கே அப்படிங்க. நமக்கு எல்லாம் பிடிவாத காலர்கள்னு சொல்லிட்டு சில பேர் வச்சிருக்காங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து என்ன எது சரின்னு ஒன்னு தெரிஞ்சிட்டோ அதுக்கப்புறம் தவறையும் ஏத்துக்கணும்னா அது என்ன அர்த்தம் இல்லையா. ஆக ஆனா அப்படி சொல்லுதான், அது உள் பொருளும் தான் இல் பொருளும் தான். இவனும் கோமாளி இல்ல, இவனும் நல்ல சிந்தனையாளன் தான். இவன் யாருன்னா சமணன். இவன் என்ன சொல்றான்னா உள் பொருளும் தான் இல் பொருளும் தான். ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க சார், இந்த உலகம் நீங்க காரியம்னு சொன்னீங்க ஒத்துக்கிடுதோம், அது முத்தொழில் படக்கூடிய காரியம் தான் நாங்களும் ஒத்துக்கிடுதோம். பானை உதாரணம் சொன்னீங்க, அந்த பானையை நீங்க எடுத்துக்கோங்க. பானையில தண்ணியெல்லாம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு இருக்கோம், இப்படி பல காரியங்களுக்கு அந்த பானையை பயன்படுத்துறோம், அதுல இருந்து நம்ம பயன் பெறுதோம், எனவே அது உள் பொருள் தான். சரி, அந்த பானை தான் டமால விழுந்து உடஞ்சிட்டு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பானையை பத்தி நம்ம ஏதாவது சிந்திக்க முடியுமா, அந்த பானையினால ஏதாவது பயன் உண்டா, அந்த பானை எங்க இருக்குன்னா தெரியுமா இல்லையா, அப்புறம் அது இல்லாமலே போயிருதே இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அதனுடைய காரணமாகிய மண்ணு தான் அங்க இருக்கு இல்லையா. எனவே அத மண்ணுங்கிற ரூபத்துல பானைங்கிற ரூபத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா எந்த நேரத்திலையும் அது வந்து உடஞ்சி அழிஞ்சு போயிரும். எனவே அந்த பானைங்கிற காரிய ரூபத்துல பாத்தீங்கன்னா அது இல் பொருள். ஆனா அது எதுல இருந்து வந்தது, மண். அந்த மண் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை பாத்தீங்கன்னா அந்த மண் எப்பவுமே இருப்பது, எனவே அது உள் பொருள். எனவே நாங்க ஒண்ணு சும்மா சொல்லல, காரிய மூலமாக பார்க்கும் பொழுது, காரியமாக பார்க்கும் போது இல் பொருள், எந்த நேரத்திலையும் உடஞ்சி அழிஞ்சிரும், காரணமாக பார்க்கும் போது உள் பொருள். அதனாலதான் அது உள் பொருளும் தான் இல் பொருளும் தான் சொன்னோம். நீ ஏன் இதை ஒத்துவிடக் கூடாது அப்படிங்க. இவனை வந்து பாராட்டுறார், இவனை வந்து சித்தியார்ல வந்து பாராட்டுற, நன்றி சொன்னாய் அப்படின்னு எழுதுவார். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டேப்பா, அதே பெருசு முதல்ல உள்ளவெல்லாம் பாரு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தான், நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே அது பெருசு. நீ என்ன சொல்ல, பானையா இருக்கும் போது அது நிலையா இருக்கதில்ல, என்ன திடீர்னு விழுந்து உடஞ்சு போயிருது. அப்புறம் பானையா அது இல்லாட்டாலும் அது மண்ணுங்கிற ரூபத்துல இருக்குன்னு ஒத்துக்கிட்டே இல்லையா. எப்போ அந்த முதல் காரணமாகிய மண் இருக்குன்னு ஒத்துக்கிட்டையோ அப்பமே அந்த முதல் காரணத்தில் நுட்பமான நிலையில் அந்த பானையும் உள்ளது அப்படின்ட்ட. மண் உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டே அப்பமே அதுல நுட்பமான நிலையில் புலப்பட்டு தோன்றாத நிலையில் என்ன பேர் சொன்னோம், சூக்கும நிலை. அந்த சூக்கும நிலையில் பானை அங்கே உள்ளது. இதை எப்படி நீ ஒத்துக்கிடணும்னா, அந்த மண்ணில் இருந்து மீளவும் பானையை வருவித்துக் கொள்ளலாம், சூக்கு நிலையில் இருப்பதனால தான் வருவிக்க முடிகின்றது இல்லையா. இல்லாட்டா திருப்பி கொண்டு வர முடியுமா, அந்த மண்ணில இருந்து பானை அதுக்கப்புறம் வராது சார், ஒரு தடவை வந்தது தான் அப்படின்னா சொல்ற சரிங்களா, திருப்பி கொண்டு வராங்களே, அப்ப அதுல நுட்பமான நிலையில் இருக்கின்றது அல்லவா இல்லையா. எனவே அதை நீ வந்து இயல் பொருள்னு ஒரு நாளும் சொல்லாத, காரியம் உடஞ்சி அழிஞ்சு போயிட்டதுனால இயல் பொருள் சொல்லாதப்பா. என்ன அந்த காரியம் உடஞ்சி அழிஞ்சு போனாலும் அது புலப்படுத்த நிலையில இல்ல, அவ்வளவுதான். அது உனக்கு புலப்படாத காரணத்தினால அது இயல் பொருள் அப்படின்னு சொல்லிடாத. உனக்கு புலப்படாட்டாலும் அது இருக்கு, எங்க இருக்குன்னா அது மண்ணாதான ஒடுங்கி இருக்கு. அந்த முதல் காரணமாக மண்ணில் அந்த பானை இருக்கு. அதை அப்படியே உலகத்துக்கு தூக்கி போட்டுக்கோங்க. இந்த உலகத்துக்கு உலகத்தை தான் நம்ம சொல்றான். இந்த உலகம் அழிந்த பிறகு கூட அதனுடைய முதல் காரணத்திலே இந்த உலகம் புலப்படாத நிலையில் இருக்கும். மீளவும் உரிய காலத்தில் அதை இறைவன் தோற்றுவிப்பான். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் இந்த உலகம் உள்பொருள். அது தோன்றுகிறது அழிகிறதுன்னு சொல்றோம். தோன்றினாலும் சரி அழிந்தாலும் சரி, தோன்றுவதனாலே அதை உள்பொருள்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒருத்தன். இன்னொருத்தன் அது அழிந்து போவதனாலே அதை உள்பொருள்னு சொல்லக்கூடாதுங்க. அது தோன்றினாலும் சரி அழிந்தாலும் சரி அது உள்பொருள் தான். ஏனென்றால் தோற்றம் அழிவு இவையெல்லாம் நிலை வேறுபாடுகள், அவ்வளவுதான். அந்த பொருளே இல்லாம பெயரல. அழிவு அப்படின்னா அந்த பொருளே இல்லாம பெயரல. தோற்றம்னா இல்லாமலே இருந்து புதிதாக வந்து தோன்றல. எப்பவுமே அது இருக்கின்றது. ஒரு நிலையிலிருந்து புலப்படாத சூக்கும நிலையிலிருந்து புலப்பட்டு தோன்றக்கூடிய தூள நிலையை அடைகிறது, அதுதான் தோற்றம். அந்த புலப்படக்கூடிய நிலையிலிருந்து புலப்படாத சூக்கு நிலைக்கு சென்று ஒடுங்குகின்றது, அதுதான் அழிவு. அப்படி இந்த நிலைதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஒழிய எப்பவும் நிலையாக உலகம் நிரந்தரமாக என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகம் நிலையற்றது நிலையற்றதுன்னா ஒரு நிலையில இருக்காது, பல நிலைகளுக்கு அது மாற்றம் அடையும் என்பதுதான் பொருளே ஒழிய அது இல்லாமலே போய்விடாதுங்கிற பொருள் அல்ல. சரிதானா? தூள நிலையில அது இருக்கும் போதுதான் அந்த உலகத்தின் பயனை நாம் அனுபவிக்க முடியுது. ஒரே ஒரு உதாரணம், பானை எடுத்தோம், ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கிட்டோம். அந்த பானை அப்படி புலப்பட்டு தோண்டக்கூடிய நிலையில் இருக்கும் போதுதான் அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியுது. அதை எப்ப நல்லா விளங்கும்படியா பார்க்கமோ அப்பதான் அனுபவிக்க முடியுது. ஆனா உடஞ்சிட்டதுன்னா அதை நம்ம பார்க்கறதும் இல்லை, அதை அனுபவிக்க முடியதும் இல்லை. அதனால் அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது சூக்கமாக முதல் காரணத்தில் உள்ளது என்று அருமையாக சொன்னார். அதுதான் திதிங்கிறதுக்கு பொருள், வேற எதுவும் இல்லை. உள் பொருள் திதியேனா உள் பொருள். தோற்றிய திதியே, இந்த தோற்றியங்கிற வார்த்தை தான் இருக்கு. தோற்றியனா தோற்றுவிக்கப்பட்ட. எனவே அது மூலமா நிமித்த காரணம் ஒருவன் உண்டுன்னு கடவுளுடைய முழு முதன்மைக்கு அங்கே அவர் சான்றுரைக்கின்றார். ஆக இந்த அளவிலே நாம் இந்த முதல் சூத்திரத்தை நாம் முதல் சூத்திர சிந்தனையை வந்து நாம நிறைவு செய்து கொள்வோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னால் உள்ளது வந்து நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நாம என்ன அப்படின்னா இதுவரை பார்த்ததனுடைய தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவஞான போத நூலானது பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் ரெண்டு பிரிவுகளா இருக்கின்றது. அதுல பொது அதிகாரத்துல ரெண்டு இயல்கள், பிரமாண இயல் இலக்கண இயல். அதுல பிரமாண இயல்ல நம்ம இருந்து வருகின்றோம். அதுல முதல் சூத்திரத்தில் இருந்து வருகின்றோம். பிரமாண இயல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற இறை உயிர் தலை பதி பசு பாசம் பார்த்தோமே, இந்த மூன்று பொருள்களும் உண்மையிலேயே இருக்கின்றன என்று இவற்றின் இருப்பினை நிலைநாட்டுவதுதான் பிரமாண இயலின் பகுதி, அதனுடைய கருத்து. பிரமாணம் தகுந்த பிரமாணம் கூறி இந்த மூன்று பொருள்களின் இருப்பினை நிலைநாட்டும் பகுதி பிரமாண இயல். பிரமாணம் மூவகைப்படும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இதிலே இந்த மூன்று பொருள்களையும் காட்சி பிரமாணம் மூலமாக, அதாவது பொறிகளால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. இறைவனையோ அல்லது மும்மலங்களையோ அல்லது உயிரையோ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிய முடியாது. எனவே காட்சி பிரமாணம் இங்க வந்து நேரடியாக நமக்கு உதவாது, அது மட்டும் உதவாது. ஆகம பிரமாணம் சொன்னால் நம்மளுடைய ஐயப்பாடுகள் தெளிவாகாது. ஆகவும் சொல்கின்றது, எனவே முப்பொருளை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர வேண்டிதான். ஒரு ஐயம் வந்தா நமக்கு தெளிவு கிடைக்காது. ஏன்னா அதனாலதான் இரண்டாவது பிரமாணமாகிய அனுமான பிரமாணத்தை கை கொண்டார். எனவே இங்கே உள்ள பிரமாண இயல் முக்கியமாக அது அனுமான பிரமாண இயல் தான். எனவே அந்த அனுமான பிரமாணம் என்பது என்ன என்றால், காட்சி பிரமாணம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விடயங்களை பொறிகளின் துணை கொண்டு நேரடியாக அறிதல். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரையறை பார்த்திருக்கோம், அதை எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. விடயங்களை பொறிகளின் துணை கொண்டு நேரடியாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை அதுதான் காட்சி பிரமாணத்தில், நேரடியாக அறிதல். இது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம் என்றால் மறைந்திருக்கும் விடயத்தை, விடயப்ப நேரடியாக அறிய முடியாதுன்னு, மறைந்திருக்கும் விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத ஏதுவை கொண்டு, அதான் அவினாபாவமாகிய ஏதுவை கொண்டு வரும். அவினாபாவம் என்னது? விட்டு நீங்காத இருக்கிறது தானே. மறைந்திருக்கும் விடயத்தை அதனை விட்டு நீங்காத ஏதுவை கண்டு துணிதல், அதன் இருப்பினை துணிதல். இது அனுமான பிரமாணம். இந்த இடத்திலே முக்கியமாக ஒரு பொருள் மறைந்திருக்கலாம், ஆனால் அதை விட்டு விட்டு நீங்காத பொருள் கண்டிப்பாக காட்சி அளவிற்கு வர வேண்டும். ஏதாவது ஒரு பொறியினால் அறியப்பட வேண்டும். ஒரு பூ வந்து மறைந்திருக்கலாம், ஆனால் அதனை விட்டு நீங்காத மனம் மூக்காகிய பொறிக்கு விடயமாக வேண்டும். அப்பதான் அந்த பூ உங்க இருக்குன்னு சொல்லலாம், மல்லிகை பூ இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி இந்த விட்டு நீங்காத பொருள் காட்சி அளவிற்கு வரணும். ஒண்ணு கண்ணுக்கோ மூக்குக்கோ ஏதாவது ஒரு பொறிக்கு வரணும். நெருப்பு தான் மறைஞ்சிருக்க ஒழிய புகை கண்ணுக்கு வந்தது. நிமித்த காரணாகிய பதி தான் மறைஞ்சிருக்கான ஒழிய காரிய பொருளாகிய